புகழோமே இன்று பலியோடு இணைவோமே இன்று வருவோமே மகிழ்வோமே இன்று பலியோடு இணைவோமே இன்று
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய இறை சமூகமே, ஆண்டவருடைய அன்பு பலியாம் இந்த கல்வாரி பலியில் நாம் பங்கெடுத்து ஆண்டவருடைய பேரிரக்கத்திற்கு பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்ல நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் கூடி வந்திருக்கிறோம். ஜபிக்கின்ற வல்லமையை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். இந்த நாளிலே சாலமோனுடைய ஜபத்தை தான் ஆண்டவர் நமக்கு முன் அடையாளமாய் முன் மாதிரியாய் தந்திருக்கிறார். ஜபிக்கிற பொழுது எந்த மனநிலையோடு ஜபிக்க வேண்டும், எவ்விடத்திலிருந்து ஜபிக்க வேண்டும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஜபிக்க வேண்டும் என்பதையெல்லாம் சாலமோனுடைய வாழ்க்கையும் அவருடைய ஜபமும் இன்றைக்கு நமக்கு பாடமாய் கற்றுத்தருவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையாய் காத்திருக்கிறது. இந்த நாளில் இறைவன் ஒருவரே நம்மை ஆளுகிறார், அவரே நம்மை அன்பு செய்து தொடர்ந்து வழி நடத்துகிறார் என்கிற உணர்வோடு நம் உடலில் உயிரில் கலந்திருக்கிற இறைவனை இந்த திருப்பலியின் தொடக்கத்திலேயே ஆராதித்து அவர் அருள் வேண்டி கண்களை மூடி இந்த பஜன் வழியாய் ஆண்டவர் அருள் வேண்டுவோம்.
உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ, உணர்வோடு கலந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ, உணர்வோடு கலந்தவரே உன்னை ஆராதனை செய்கின்றோ. தாழ்மையிலிருந்தேன் தயவாய் நோக்கி நீரே ஆராதனை ஆராதனை. தாழ்மையிலிருந்தேன் தயவாய் நோக்கி நீரே ஆராதனை ஆராதனை. முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி நீரே ஆராதனை ஆராதனை. முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி நீரே ஆராதனை ஆராதனை. எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தீரே ஆராதனை ஆராதனை. கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்தீரே ஆராதனை ஆராதனை. கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்தீரே ஆராதனை ஆராதனை. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ, உணர்வோடு கலந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ.
எல்லாமுள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக.
இறைவா இரக்கம் நிறைந்த தந்தையே, ஆதரவற்ற சிறுவர்களுக்கு உதவியாளராகவும் தந்தையாகவும் பணிபுரிய புனித ஜெரோமை ஏற்படுத்தினீரே. உம்முடைய பிள்ளைகள் என அழைக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாகவே திகழும் நாங்கள் இந்த உரிமை வாழ்வை என்றும் பற்றிருதியோடு காத்துக்கொள்ள எம் புனிதரின் பரிந்துரை எங்களுக்கு உதவுவனவாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். மக்களின் மன்றாட்டை கேட்டருளும்படி என் பெயர் இக்கோவிலில் விளங்குவதாக. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 22, 23, 27 30 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்துக்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர். கடவுள் முன்னிலையில் இந்த மண்ணுலையில் தங்கியிருப்பாரா? வானமும் வான் மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவிலில் எப்படி உம்மை கொள்ளும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கு செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பவனாக உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரேலின் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்தில் இருந்து கேட்டு அருள்வீராக, கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக இங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, இன்னரசரே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது.
ஆண்டவரே, உமது ஊரை வீடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உரை வீடும் எப்போமே அருமையானது.
உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோ, அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். என் கீழையுமாகிய ஆடவுளே கண்ணோக்கும், நீ திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும்.
உமது கூரை வீடம் எத்துமை அருமையானது, ஆண்டவரே உமது கூரை வீடம் எத்துமை அருமையானது.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மார்க்கு நற்செய்தி 7:1-13 வரை இருக்கும் இறை வார்த்தைகள். ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் உண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மறைவை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பது இல்லை, சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர், அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூலறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி ஏசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உம் தந்தையையும் தாயையும் மதித்தினட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா. ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உனக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பது இல்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றது ஆக்கி விடுகிறீர்கள். இதுபோல் நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்தியேசுவின் அன்புக்குரிய இறை சமூகமே, ஜெபிக்க தயாராகுங்கள். இதுதான் இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற செய்தி. ஜெபிக்க தயாராகுங்கள். ஜபிக்க தயாராகுங்கள் என்று நான் சொல்வதை கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த இறைவார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பங்குகளில் இருக்கிற பொழுது, குறிப்பாக நான் இப்போது யூத்து மினிஸ்டராக நான் பணி செய்து கொண்டிருக்கேன் இல்லையா, இளையோர் செயலராக நான் இருக்கிறேன், பங்குகளுக்கு திருப்பலிக்கு போவது உண்டு. அப்போது பங்குக்கு போகும்போது பங்கு சாமியார்ட்டு நான் கேட்பேன், ஏதாவது திருவிழாவுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க அல்லது நவநாளுக்கு பூசைக்கு கூப்பிட்ற நேரத்தில் நான் மக ஃபாதர்கிட்ட கேட்பேன், சமயம் பங்கில் யூத்தெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, இளைஞர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு. பல நேரங்களில் 80% எல்லாருமே குறையாகத்தான் சொல்வார்கள். அவருடைய இளமையினுடைய அந்த வீரத்தை, அந்த இளமையினுடைய அந்த வேகத்தை, துடிப்பை அதெல்லாம் நம்ம உள்வாங்கிறதுனால அவங்க செய்வது குறையாகத்தான் தெரியும். அது ஒரு பக்கம் அவங்க செய்கிறது தப்பு தான். அப்போ பெரும்பாலும் ஃபாதர் சொல்லுவாங்க, என்னப்பா அவங்க பயலுக கோயிலுக்குள்ளேயே வரமாட்டாங்க, வெளியிலேயே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம பசங்கள்கிட்ட, ஏன்டா சாமி இப்படி சொல்கிறாருடா, கோயிலுக்குள்ளே வந்து பூசை பார்த்தா என்னடா, உள்ளே வந்து பூசையில் பங்கெடுக்கலாமே, அவங்களுக்கு ஆலயத்துக்கு வலது பக்கம் இடம் இருக்குது, இடம் பக்கம் இடங்கு இருக்குது, உள்ளே அவ்வளோ இடம் இருக்குது, இவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டு வெளியில் நிற்கிறீங்களா அப்படின்னு சொன்னோம்னா சொல்லுவாங்க, சாமி பேசுகிறது எங்களுக்கு கேட்குதுல்ல சாமி, வெளியிலேருந்து பார்த்தா பூசை தான் எங்களுக்கு தெரியுதே, அப்புறம் என்ன பெருசாக உள்ளே வரணும்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நானாக அப்படி நினச்சிக்குவேன், வாழ்க்கையில் அடிபட்டு மிதிபட்டு தெரிபட்டு ஒரு நாள் திக்கு தசை தெரியாமல் வருவீங்கடா, அப்போ தான் நீங்களாம் கோயிலுக்குள்ளே வருவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சில இடத்துல மனசுக்குள்ளே நினைத்து கொள்வது உண்டு. ஆனால் எப்படி ஜெபிக்கணும், எந்த மனநிலையில் ஜெபிக்கணும், எப்படி நிருந்து ஜெபிக்கணும், எங்க ஜெபிக்கணும், அப்படி எல்லாத்தையுமே சாலமோன், அந்த ஞானமுள்ள சாலமோன்லயே நமக்கு சொல்றார். சாலமோன் ஆண்டவர்கிட்ட என்னதை கேட்டார், பொண்ணும் பொருளும் அவர் கேட்கவில்லை, எனக்கு ஞானத்தை தானே கொடுங்கன்னு கேட்டார். அந்த ஞானமுள்ள சாலமோன் எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சார் அப்படின்றத இன்றைக்கு நாம சாலமோனுடைய மனநிலையோடு சேர்ந்து நாம சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்களும் ஜெபிக்கிறீர்கள், நானும் ஜெபிக்கிறேன். ஜெபிப்பதற்கு பல மெத்தட்ஸ் இருக்குது, இன்றைக்கி பல வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு சில விதிமுறைகளை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அல்லது அதை பின்பற்றுறோமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சாலமோனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஒன்று, ஜெபிப்பதற்கான இடத்தை தேர்வு செய்யுங்கள். அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. சாலமோன் ஆண்டவரின் பலிப்பிடத்தை நோக்கி நின்று கொண்டு பாருங்களேன், அவர் ஜெபிப்பதற்கான ஒரு இடத்தை தேர்வு செய்கிறார். என்ன இடத்தை தேர்வு செய்கிறார், ஆண்டவருடைய பலிப்பிடத்தை நோக்கி நின்று கொண்டு. இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய நண்பர்களை பார்க்கிறோம் இல்லையா, அவர்கள் தொழுகிற பொழுது அந்த மெக்காவை நோக்கி நின்றுதான் தொழுவதாக சொல்லுகிறார்கள், நானும் பார்த்திருக்கிறேன். அப்போது தொழுவதற்கென்று அல்ல ஜெபிப்பதற்கென்று ஒரு இடத்தை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். நீங்களும் இல்லங்களில் ஜெபிக்கிறீர்கள், பங்குகளில் ஜெபிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஜெபிப்பதற்கென்று ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள், அதை ஜெபிப்பதற்கு தகுதியான ஒரு இடமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்றதை நான் அந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சில பேர் உங்கள் வீடுகளிலேயே ஜெபிப்பதற்கான ஒரு அறையை வைத்திருப்பீர்கள். ஒரு சில பேருக்கு வீடு பெருசாக இருக்காது, வசதிகள் இருக்காது, நீங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டுவீங்க, ஆண்டவரே உங்களை உட்கார்ந்து நாங்கள் வழிபடுறதுக்கு, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுங்க ஆண்டவரே அப்படிலாம் கேட்குறீங்க இல்லையா. ஆனால் உங்களுக்கு ஒருவேளை அப்படி வீடு வசதி இல்லாத சூழ்நிலை, உங்களுடைய மைய அறையில் ஹால் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அங்கே கூட உட்காந்து ஜெபிப்பீங்க இல்லையா. அந்த இடத்தை தேர்வு செய்வதில், அந்த இடத்தை புனிதமாய் பாதுகாப்பதில் நாம் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் அப்படின்றதான் இந்த முதல் வார்த்தை சொல்கிறது. சாலமோன் ஆண்டவரின் பீடத்தை நோக்கி நின்று கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் நம்ம கோயில்களுக்கு வரும்போது ஆண்டவருடைய பீடத்தை நோக்கி நின்று நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போது ஆலயம் நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்பதற்கு தகுதியான ஒரு இடம். நிறைய இடங்கள் இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை. அப்போ நாங்கள் குடும்பத்தில் ஜெபிக்கிறோமே ஃபாதர், அது இல்லையா, அதுவும் இடம்தான் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அன்பு எங்களை நாங்கள் குழுவாக சேர்ந்து ஜெபிக்கிறோமே, அது இல்லையா, அதுவும் இடம்தான். ஆனால் ஆண்டவருடைய அந்த பீடத்தை மனதில் கொண்டு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நினைவில் கொண்டு நம்ம அதை நோக்கி ஜெபிக்கணும் அப்படின்றத சாலமோனுடைய இந்த செயல்பாடு நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது என்ன சொல்லப்படுகிறது, இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்து நேரே தம் கைகளை உயர்த்தி அவர் மன்றாடினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இடத்தை தேர்வு செய்யுங்கள். இரண்டாவது, ஜெபிப்பதற்கான உடல் மொழியை கண்டுகொள்ளுங்கள். இரண்டாவது பகுதியை நான் சொல்ல விரும்புகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாணி பிடிக்கும் பார்த்துக்கோங்களேன். இப்போ வந்து இந்த கரிஸ்மேட்டிக் மூமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அருங்குடை இயக்கத்தினுடைய செயல்பாடு, அதனுடைய ஊடுருவல் தாக்கம் அல்லது அதனுடைய ஈர்ப்பு இன்றைக்கி அதிகமானதுனால ஒரு சில பேருக்கு கரம் தட்டி ஜெபிப்பது பிடிக்கும். எனக்கு பிடிக்கும், நான் பெரும்பாலும் திருப்பள்ளியிலேயே நான் திருப்பலியில் நம்ம இன்னும் உன்னதங்களிலே பாடும்போது என்னை அறியாமல் நான் கைதட்டுவது உண்டு, ஆண்டவர் இருக்கும் ஆயிரம் போடும்போது நான் கைதட்டுவது உண்டு, ஏன்னா அது என்னுடைய உடல் மொழியாய் மாறிப்போய் விட்டது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல் மொழி இருக்கும். ஒரு சில பேர் கரங்களை குவித்து அப்படியே ஜெபம் பண்ணுறதில் அவங்க விரும்புவாங்க, தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு சில பேர் இப்படி கையை இப்படி ஷேக் பண்ணிக்கிட்டே ஜெபிப்பாங்க, ஒரு சில பேர் கண்ணை மூடி மூடி திறப்பாங்க, ஒரு சில பேர் புருவங்களை மேலே ஏற்றி இறக்குவாங்க. அதெல்லாம் எல்லாமே ஜபத்தினுடைய அல்லது ஜபிப்பதனுடைய உடல் மொழி தான், இல்லைன்னு சொல்கிறதில்ல. ஆனால் ஒரு சில பேர் கையை நறுக்குன்னு கட்டிக்கிட்டுலாம் கோயிலில் நிற்பாங்க, அது என்னை பொறுத்தளவு சரி தவறான ஒரு உடல் பாவனை. ஏன் அப்படின்னா நம்ம எங்கே கையை கட்டிக்கிட்டு நிற்போம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சாவு வீட்டுக்கு போனால் நம்ம கையை கட்டிக்கிடுவோம். அதுபோல் எனக்கு தெரிந்தவரை எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பேராசிரியர் ஒருவர் சொன்னது, இந்த மாதிரி சாவு இடங்களுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் கை கட்டி இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னார். அதுபோல் காலையும் விரித்து வைக்காமல் காலையும் நீங்கள் ஒரு போல் இப்படி பின்னி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஃபாதர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னார், சாவு வீட்டுக்கு போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜி அங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆல்ரெடி அந்தந்த சோகத்தினுடைய ஆவி அங்கே வந்துடும். அவர் ஒரு இடத்துல கரிஸ்மேட்டிக்லையும் ஆர்வமுள்ள ஒரு குருவானவர். அந்த சோகத்தின் ஆவி அந்த இடத்த சூழ்ந்திருக்கும். ரெண்டாவது இந்த கிரீவியன்ஸ், எல்லாருமே அழுகிற பொழுது அந்த துக்கத்தினுடைய அந்த அதிர்வுகள் அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம போய் ஒரு கண்டோலன்ஸ் சொல்கிற இடத்துல வந்து ஒருவேளை நாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட உள்ள ஆறுதலினுடைய அந்த ஒரு வைப்ரேஷனோட நம்ம போயிருக்கோம் அப்படின்னா அந்த செய்தியை கொடுத்து முடித்த பிறகு யூ ஷுட் லாக் அவர் செல்ஃப் அப்படின்றதுக்காண்டி நம்மளை லாக் பண்ணிக்கிறலாம். அதை வந்து உடல் மொழியாக காமிக்கும் போது அப்படி கையை கட்டிக்கலாம். காலையும் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல எனர்ஜி வெளியில் போகாது அப்படின்னாரு. ஐ டோன்ட் நோ சயின்டிஃபிக்லி இட் இஸ் ப்ரூவ்ட் ஆர் நாட், ஆனால் அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது அப்படியே நான் இப்போ இங்கே வரேன் பாருங்களேன். அப்போ நம்ம கோயிலுக்கு வரும்போது கையை கட்டிக்கிட்டு நிற்கலாமா, கையை கட்டிக்கிட்டு நிற்கலாமா, நீங்களே சுயமாக யோசிச்சு பாருங்கள். அங்கே வந்து ப்ரெசன்ஸ், கடவுளுடைய ப்ரெசன்ஸ் நிறைவாக இருக்குது. அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அந்த அதிர்வு, இறை வல்லமை நிறைந்திருக்க இடத்துல போய் நாம் கை கட்டிக்கிட்டு நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்மளுடைய உடல் பாச்சர் என்ன சொல்லுது, ஐ டோன்ட் வாண்ட் யுவர் எனர்ஜி அப்படின்னு நம்ம கடவுள்கிட்டே சொல்கிறது மாதிரி நான் உணர்கிறேன். அதனால் நம்முடைய கேசியில் திருப்பலி பார்க்கக்கூடிய நீங்கள் இனிமேல் ஆலயத்துக்கு போனீங்கன்னா கை கட்டுகிற பொழுது இதை நீ நினச்சி பாருங்கள். சாவு வீட்டுக்கு போனால் ஏன் கை கட்டுறோம், நெகட்டிவ் எனர்ஜி அதனால் நம்ம கை கட்டுறோம், அல்லது நம்முடைய துக்கத்தை காமிப்பதற்காக நம்ம கை தட்டுறோம். எப்படினாலும் வச்சுக்கோங்க கை கட்டிக்கிட்டு நிற்கிறோம். கோயிலுக்கு துக்கம் கொண்டாடுறதுக்காக நம்ம கோயிலுக்கு வர்றோம், இல்லது கோயிலில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கின்ற பயம் உங்களுக்கு இருக்கிறதா, எதுவுமே இல்லை இல்லை. அப்போ ஆண்டவரை கை உயர்த்தி ஜெபிக்கலாம், கரம் கூப்பி ஜெபிக்கலாம், அல்லது எங்களை போல ஒரு சில பேர் கை தட்டி ஜெபிக்கலாம், எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். ஆனால் இந்த உடல் மொழிகளிலேயே ஆலயத்தில் நிற்கிற பொழுது அல்லது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்கிற பொழுது ஜெபிக்கிற பொழுது கைகளை கட்டிக்கொண்டே நிற்பது என் அறிவுக்கு எட்டியவரை நான் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அல்லது நான் அனுபவத்தில் பார்த்த காரியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது கை கட்டி கொண்டு ஆலயத்தில் நிற்பது சரியான ஒரு உடல் பாவனை அல்ல என்பது அடியனுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நம்முடைய கேசினியர்களுக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். அப்போ பார்த்துக்கோங்க, இஸ்ரேல் சபையார் அனைவரும் முன்னிலையிலும் வானத்திற்கு நேரே கைகளை உயர்த்தி அவர் மன்றாடினார். இஸ்ரா வந்து அந்த பாவிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து வந்த பிறகு அந்த மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை மேடையில் நின்று அறிவிக்கிற பொழுது கடவுளுடைய வார்த்தையை கேட்ட பிறகு மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் 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 என்று சொன்னார்கள் என்று விபிலியை நமக்கு சொல்லுகிறது. அப்போனா என்ன அர்த்தம், ஒரு உற்சாகத்தினுடைய வெளிப்பாடு அல்லது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு, ஆண்டுடைய வருகை, ஆண்டுடைய பிரசன்னம் தேவை என்பதனுடைய வெளிப்பாடாக நம்ம கை உயர்த்தி ஜபித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உடல் மொழி மிக மிக அவசியம். கண்ணீர் விட்டு ஜபிப்பார்கள் ஒரு சில பேர், அதுவும் ஒரு விதமான உடல் மொழி தான். ஆனால் கைகளை கட்டி கொண்டு ஆலயத்தில் நிற்பது என்பது என் அறிவு கேட்டியவரை மீண்டுமாய் அழைத்து சொல்கிறேன், என்னை பொறுத்தவரை தவறான ஒரு காரியமாய் நான் நினைப்பது உண்டு, நான் அதை செய்வதும் இல்லை. மூன்றாவதாக ஜபிக்கிற முறை, முதல் என்ன சொன்னேன், ஜபிக்கிற இடத்தை தேர்வு செய்கிறது, ரெண்டாவது ஜபிக்கிற அந்த உடல் மொழியை காட்டுவது, மூன்றாவது ஜபிக்கிற முறை. இன்றைக்கு சாலமன் மிக அழகாக ஜபிக்கிறார். என்ன சொல்கிறார், கடவுளுடைய மனசுக்கு பிடித்தமான வார்த்தைகள்லாம் சொல்கிறார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்று வேறொரு கடவுள் யாருமே இல்லை, நீங்கள் தாங்க அடிச்சு அப்படியே ஆண்டவர் அப்படியே மட்டாத்துறது, அப்படியே ஆண்டவர் அப்படியே உள்ளத்தை குளிர வைக்கிறது. டே டே ஐஸ் வைக்காதரா அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப சோப் போடுறாண்டா அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற பாணியிலாம் நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்று வேறொரு கடவுள் இல்லவே இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர். உனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா எங்களுக்கு எவ்வளோ அன்பு காட்டுறீங்க ஆண்டவரை, தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை புகழ்கிறார். மீண்டுமாக பாருங்க, இன்னும் கடவுளை புகழ்ந்துகிட்டு தான் இருக்கார். அந்த ஜெபத்தில் ஜெபத்தில் இறை புகழ்ச்சி மிக அவசியம், இறைவனுக்கு சொல்லுகிற நன்றி அவசியம் அப்படின்றத சாலமோன் சொல்றார். கடவுள் முன்னிலையில் இந்த மண்ணுலகில் தங்கி இருப்பாரா? கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கி இருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொல்ல இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இந்த கோயிலுக்குள் எப்படி உம்மால் இருக்க முடியும் கேட்கிறாரு. பாருங்களேன் என்ன சொல்றாரு, கடவுள் உண்மையில் இந்த மண்ணுகத்தில் இருக்க முடியுமா? ஏன் அப்படின்னா விண்ணுக்கும் மண்ணும், விண்ணும் மண்ணுமே அவரை கொல்லாது இருக்கார் அப்படின்ற சூழ்நிலையில் எப்படி மண்ணில் மத்தில் இருப்பார்? அதுவே கஷ்டம். இந்த மண், இந்த விண்ண மண்ணகம் என்பது மூன்று பக்கம் நிலத்தாலும், மன்னிக்கணும், மூன்று பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதியாக இருக்கிறது. அதான் இந்த பூமியினுடைய, இந்த பூமியினுடைய பரப்பை நாம் பிரித்து பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலேயே என்ன சொல்லப்படுகிறதுனா, இந்த மண்ணகமே உன்னை கொல்லாத போது நான் கட்டி வச்சிருக்க கோயிலில் எப்படி ஆண்டவரை நீங்கள் இருக்க முடியும் அப்படிலாம் சொல்கிறார். அப்படிலாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, என் கடவுளாகிய ஆண்டவரே, உன் அடியான் செய்கிற வேண்டுதல்களை விண்ணப்பத்தையும் கேட்டருளும். இப்படி சொல்லிட்டு இப்படி ஆண்டவரை புகழ் புகழ்னு புகழ்ந்துட்டு ஏற்று ஏற்றுன்னு உயர்த்தி உயர்த்தி அவரை பெருமையாக சொல்லிட்டு கேட்குற பொழுது ஆண்டவர் வேணான்னு சொல்லுவாரா? இப்போ கேட்குறார், ஆண்டவரே என் குரலுக்கு நீங்கள் கொஞ்சம் செவி கொடுங்க. நானும் சில நேரத்தில் பார்ப்பேன், பார்த்துக்கோங்க, நம்மளை ஒரு சில பேர் பார்க்க வருவாங்க இல்லையா, அவங்க ஒரு தேவையோடு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களே, வந்தவுடனே சாமி இப்பட்ட சாமி இயேசு புகழ் வந்துட்டு இந்த மாதிரி என் பையனுக்கு காலேஜில் சீட்டு வாங்கினேன், எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் யூத் கமிஷன்லேருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நானே யோசிப்பேன், என்னடா வந்தால் மனுஷன் ஒரு இயேசு புகழ் கூட சொல்லலை, ஒரு ஆவே மரியா சொல்லலை, வந்த ஒன்று கடகட கடன்னு கேட்குறாரு. அதே மனுஷன் வந்துட்டு சாமி நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நாலு வாரத்தை கேட்டுட்டு பண்ணிலாம் எப்படி போகுது, பசங்களாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ரெண்டு வார்த்தை கேட்டு உடம்புக்கு எப்படி சாமி இருக்குது, உங்களை அங்கே பார்த்தேன் சாமி, உங்களை பேசலாம்னு நினச்சேன், வாய்ப்பு கிடைக்காம போச்சு, அப்புறம் ஃபோனில் கூப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சி தான் நேரில் அவங்கள பார்த்துட்டு வரலான்னு நினச்சேன், அப்படியே வர வழியில் ஒரு சின்ன வேலையாக வந்தேன் சாமி, தம்பிக்கு ஒரு கடிதம் கொடுத்தே நான் நல்லா இருக்குமே, இது எப்படி இருக்குது கேட்குறதுக்கு. அதனால கெஞ்சுங்கன்னு சொல்லலைங்க, நீங்கள் நினைக்கக்கூடாது ஃபாதர் ரொம்ப கெஞ்சினா தான் கொடுப்பார். நானும் இல்லை, உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் அந்த என்ன இருக்கும் பார்த்துக்கோங்களேன், நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னால், அல்லது நாம் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கொடுக்குறவரும் சந்தோஷமாக கொடுக்கணும், அதான முக்கியம். வேண்டாம் ஒரு இப்போ கேட்டவொன்னே நான் கையெழுத்து போட்டு கொடுக்காமல் இருக்க போகிறதில்ல, சரி நம்ம பங்கில் நம்ம மறை மாவட்டத்துலேருந்து ஒரு லெட்டர் கேட்குறாங்க, ஒரு கையெழுத்து போட்டு கொடுப்போமே, கொடுக்கத்தான் போகிறேன், அதே கடிதத்தை நான் கொடுக்குற போது சந்தோஷமாக, அப்படியாங்க பிள்ளைய நல்லா படிக்க வைங்க, நல்லா படித்து நல்லா வரட்டும், தம்பிகிட்ட நம்பரை கொடுத்து பேச சொல்லுங்கள், நானும் கல்லூரி பக்கம் போனேன்னா பார்க்குறேன், அங்கே இருக்கிற சாமியார் எனக்கு தெரிஞ்சவர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிற சொல்கிறேன். இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, வந்தவொடனே கடிதத்தை கொடுத்தவொடனே கையெழுத்து போட்டு விட்டா அப்படி இருக்குது. இந்த டெக்னிக்கை அப்படியே சாலமோன் நச்சுன்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆண்டவரை ஏற்றி ஏற்றுன்னு ஏற்றி உயர்த்தி அவரை சந்தோஷப்படுத்தி ஏற்கனவே ஒரு காரியம் சாதிச்சார். என்ன சாதியம் சாதிச்சாப்ல, ஆண்டவரை பற்றி பெருமையாக சொல்லி தான் ஞானத்தை கேட்டு அவரை ஒரு முறை கவுத்துனார் கடவுளே, கடவுளையே வெற்றி கொண்டு விட்டார். மீண்டுமாக இந்த இடத்துல கடவுளுடைய இதயத்தை எப்படி பறிச்செடுக்கிறார் பாருங்களேன், எல்லாம் சொல்லிட்டு கேட்டுக்குங்க ஆண்டவரே. அதே நேரத்தில் நோன் கேட்குறார், என் பெயர் இந்த இடத்தில், என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீரே சொல்லியிருக்கிறேன், உங்கள் அருள் இங்கே இருக்கு, நீங்கள் தான் ஆண்டவரை சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் சொன்னதை வச்சு தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறோம். எல்லா கோயில்களும் திறக்கப்படுகிற பொழுது, மந்திரிக்கப்படுகிற பொழுது ஆயர்கள் இந்த இடத்தில் நான் உனக்கு நலம் நல்குவேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லித்தான் அந்த இடத்த வந்து புனிதப்படுத்துகிற பொழுது இந்த வார்த்தை ஏதாவது இடத்துல கட்டாயம் பயன்படுத்துவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதல்களை கேட்டொள்வீராக, இரவும் பகலும் உமது கண்கள் என்னை நோக்கி இருப்பனவாக. எப்படி போட்டார் பாருங்களேன், கடைசியில் வாசனத்தை பாருங்களேன், இவ்விடத்தில் உம் அடியான் செய்ய வேண்டுதலை கேட்டருள்வீராக அப்படின்னு சொல்லிட்டு, இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பதாக, என் ஆலயத்தை நோக்கி இருக்கட்டும் ஆண்டவரே, என்னை நோக்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். இறுதியாக அந்த வசனத்தை பாருங்களேன், உன் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உன் மக்கள் இஸ்ரேலின் வேண்டுதல்களுக்கும் செவிசாய்ப்பீராக, உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து இவற்றை கேட்டருள்வீராக, இதனுக்கு கேட்டு மன்னிப்பும் தருவீராக அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பியூட்டிஃபுல் ப்ரேயர். இதோட எப்படி ஜபிக்கிறது அப்படின்னு தெரியல. ஆண்டவருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டார் அவர், அப்படியே அன்பினால் சிறைப்படுத்தி விட்டார். யார்? சாலமோன். நமக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறார். நாம் எப்படி ஜபிக்கிறோம் அப்படின்றத இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் நாம் சுய ஆய்வு செய்ய வேண்டும். ஜபிக்க தயாராக இருக்கிறோம், ஜபிக்க தயாராக இருங்கள் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அந்த தயாராக இருக்கிற பொழுது சாலமோனின் மனநிலையோடு நாம் தயாராக இருக்கணும் அப்படின்றத திருச்சபை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. அதை விடுத்துவிட்டு இன்றைக்கு நாம் பார்த்த இதில் பார்க்குறோம், நற்செய்தியில் பார்த்த பரிசேயர் சதுசேயர்களைப் போல எப்போதுமே எப்போதுமே சடங்கு சம்பிரதாய முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வாழுகிற சமூகமாய் நாமும் சில நேரங்களில் இருக்கத்தான் செய்கிறோம். கடவுளுடைய கட்டளைகளை மறந்து, கடவுளுடைய அன்பை புறக்கணித்து, மனிதன் தன்னுடைய வசதிக்கேற்றார் போல எப்படி கட்டளைகளை திரித்தலாம் செயல்படுகிறான், அந்த காரியத்தை தான் இன்றைக்கு நற்செய்தி நமக்கு சொன்னது. சாப்பிடுற போது கையை கழுவலை, பாத்திரத்தை கழுவலை, பண்டத்தை கழுவலை, அதை கழுவலை, இதை கழுவலை அப்படின்னு சொல்லிட்டு குறையாக சொல்லுகிறவர்கள் ஆண்டவர் சொன்ன தாய் தந்தையை மதித்து நட அப்படின்ற கட்டளையை மீறிட்டாங்களே அப்படின்றத சொல்லியும், குர்பான் அப்படின்னு சொல்லி தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கரிசனையை கவனிப்பை கொடுக்காமல் அந்த பணத்தை நீங்களே செலவழித்து ஆலயத்தில் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சாய்ஸ் கொடுக்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கோபத்தோடு இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் வந்து நற்செய்தியில் சொல்லியிருக்கிறார். கடவுளுடைய கட்டளைகளை நீர்த்து போக செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு நிறைய நடக்கிறதுனால தான் ஜபத்தினுடைய வல்லமையும் ஜபிப்பதற்கு நாம் தயாராக இருப்பதில்லை. இப்படி தான் ரெண்டு பாஸ்டர்ஸ் கூடையில் ஒரு சண்டை வந்துச்சான். அப்போது அந்த ரெண்டு பாஸ்டருக்கு என்ன சண்டை அப்படின்னா, கோயிலுக்கு கூட்டத்தை கூப்பிடணும், கோயிலுக்கு கூட்டத்தை கூட்டினா தானே கொஞ்சம் அவங்களுக்கும் வசூல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கோயிலுக்கு கூட்டத்தை கூப்பிடணும். அப்போ சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அப்போது இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இந்த பாஸ்டர் வந்து சொல்கிறார், ஆண்டவர் இதை விரும்புறதில்லை, பத்து கட்டில் சுத்தமாக கடைபிடிங்க, ஒரு சந்தி இருங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, அவர் தான் ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் கொடுக்குறாரு. அந்த மக்கள் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு சபையில் இருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தா இன்னொரு பாஸ்டர் வந்து இன்னொரு சபை ஆரம்பிக்கிறாரு, அவர் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக கொடுக்குறாரு. அப்போ இங்கே வந்த கூட்டம் என்ன செய்யுது, அப்படியே பையன் அங்கிட்டு நகர்ந்து அங்கிட்டு போகுது. அவர் என்ன செய்கிறாரு, இவர் நீதியின் கடவுள், தண்டனையின் கடவுள், கோபாக்கின நிறைந்த கடவுள் அப்படின்னு சொல்கிறார். அவர் அன்பான கடவுள், அவர் மன்னிக்கக்கூடிய கடவுள், அவர் வந்து அதெல்லாம் பெருசாக பார்த்துக்கிற மாட்டார் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அப்படியே என்ன செய்யறார், டைலூட் பண்றார் அந்த கடவுளுடைய சட்டங்களை எல்லாம் டைலூட் பண்ணி அவர் ப்ரீச் பண்றாரு. அந்த ஸ்டைல கேட்டு கொஞ்சம் பேர் அங்க போறாங்க. அப்புறம் என்ன அது திடீர்னு கூட்டம்லாம் அங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாரு, அதே பத்து கட்டளைகள், கடவுளுடைய கட்டளைகள்லாம் கூட்டத்தை எங்கிட்டு இழுக்கிறக்காண்டி இவர் ஒரு சில ரிலாக்ஸேஷனாக கொடுக்குறாரு. அப்படியா நீங்கள் சபைக்கு வரீங்களா, நீங்கள் இதை செய்ய தேவையில்லை, அதை செய்ய தேவையில்லை, ஆண்டவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி இவரே சமாளிக்கிறார். இவர் இப்படி சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார், ஐயோ இந்த பக்கம் இங்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற சட்டத்தை இன்னும் கொஞ்சம் டைலூட் பண்ணுறாரு. அவர் அப்படி சொல்கிறாரு, சரி அது கூட நீங்கள் செய்ய வேணாம், இன்னும் இன்னும் ரெண்டு மூணு சட்டத்தில் இருக்கிற தளர்வுகள்லாம் நிறையா கொடுத்துட்டே இருக்கிறார். இப்படி ரிலாக்ஸேஷனாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா இந்த பாஸ்டருக்கும் மக்களுக்கு பூசைக்கு போல ஜபத்துக்கு போல, இந்த பாஸ்டருடைய ஜபத்துக்கும் யாருமே போல. அப்போ ரெண்டு பாஸ்டர் ஒரு நாள் வரும்போது ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ எந்த இதுக்கடா போகிறீங்க, நாங்கள் எந்த இதுக்குமே போகிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் யாருமே இப்போ கோயிலுக்கு வர மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டாராம். ஆமாங்க, கடவுளை வந்து நாங்கள் பயந்து பயந்தான் கோயிலுக்கு வந்தோம் முன்னாடி, இப்போ அது ஒன்றுமே இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க, இவரும் அது ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு, இனிமேல் நாங்கள் கோயிலுக்கு எதுக்கு வரணும், நாங்கள் கடவுள்கிட்ட நேரடியாக பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்றைக்கி தான் நடக்குது, கடவுளுடைய சட்டங்களை திட்டங்களை திரித்து கூறுகிற பொழுது ஜபிப்பதனுடைய முக்கியத்துவம் மறந்து போகிறது, ஜபத்தினுடைய வல்லமையை நமக்கு விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறது. நமக்கு சாலமோன் தான் நல்ல மாடல், அதை இயேசு ஆண்டவரே முன்மொழிகிறார். நம்ம ஜபிக்கிற இடம், ஜபிக்கிற உடல் மொழி, ஜபிக்கிற வார்த்தை, இது மூன்றும் சரியாக இருந்தது என்று சொன்னால், இறைவனின் உள்ளத்தை கொள்ளை கொள்கிறது என்று சொன்னால், கொள்ளையில்லாத அன்பை நம்மீது பொழிகிற இறைவனுடைய பேரிறக்கத்தை, பேராற்றலை, அவர் தருகிற வல்லமையை, ஆசீர்வாதத்தை நம்மால் பெற முடியும் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலியானது எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக் கொள்வாராக.
ஆண்டவரே எங்கள் இறைவா,
வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இந்த பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருளடையாளமாக மாறிட என்றும் நீர் அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும்